இயேசுவின் சீஷர்கள் நாங்கள். We are disciples of Jesus. கடின உழைப்பில் பலன் காணும் சீஷர்கள்.
அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையினை ஆண்டு கொண்டு வல்லமையை மத்தியிலே அசிவாடி எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் என்ன நோக்கம் கொண்டீரோ அந்த நோக்கத்தை இந்த வேளையில் நிறைவேற்றியிருக்கலாம். எங்கள் ஒருவராயிலும் ஆவியான ஆளுகைக்கோ வல்லமில்லை கிரியைக்கோ இடமில்லாத போகாதபடி ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு கொள்வீராக. என் இருதயத்தை உங்களுடைய ஆவியினாலே தகப்பனை மெதுவாக்கி உங்களுடைய திவ்ய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய வார்த்தையினால் இந்த காலத்தின்படி உத்தம சீசர்களாக எங்களை வணைந்துவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உன் நோக்கத்தை நிறைவேற்றும் ஆசீர்வதித்தல்லும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
God's plan was for man before he sinned.
மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாக தேவன் அவனை குறித்து வைத்திருந்த திட்டம் என்ன என்று நமக்கு தெரியாது.
But after he sinned, we know what God said to man.
ஆனால் அவன் பாவம் செய்த பிறகு தேவன் மனிதனுக்கு என்ன சொன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
Now I want you to see this.
இதை நீங்கள் பார்க்க முடியாது நான் விரும்புகிறேன்.
Verse 19.
ஆதியாகமம்
of Genesis 3.
ஆதியாகமம் 3 அதிகாரம் 19 வசனம்.
By the sweat of your face you shall eat bread till you return to the ground because from it you were taken.
ஆதியாகமம் 3 அதிகாரம் 19 வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய்.
See, though we can follow Jesus in many areas,
பல பகுதிகளிலே நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருந்தாலும்
we cannot speak to 5000 people without a mic like he could speak.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மைக் இல்லாமல் 5000 பேருக்கு பேசினார், அதுபோல நாம் பேச முடியவில்லை.
They were all quite tough people those days. We are all very weak compared to him.
அந்த நாட்களிலே அவர்கள் எல்லாரும் மிகவும் சக்தி வாய்ந்த கரடுமுரடான தேகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்பொழுதோ நாம் பலவீனர்களாக இருக்கிறோம்.
We are all spoiled by modern civilization. They lived in the villages and they were tough.
அந்த நாட்களிலே அவர்கள் கிராமங்களிலே வாழ்ந்தபடினாலே திடகாத்திரமாக இருந்தார்கள். நவ நாகரிகம் நம்மை நலிவடைய செய்துவிட்டது.
Let's turn to Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
We don't know how Adam was before he sinned.
ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தான் என்று நமக்கு தெரியவில்லை.
What the laws were for him to live by.
அவன் எந்த பிரமாணங்களின் மூலமாக வாழ வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது.
And that's not important for us to know because we're not in that time.
நாம் அந்த காலங்களிலே வாழாதிருக்கிறபடினாலே அதை குறித்து அறிவது என்பது அவ்வளவு முக்கியமானதல்ல.
We are children of Adam who sinned.
பாவம் செய்த ஆதாமுடைய பிள்ளைகளாகத்தான் நாம் இருக்கிறோம்.
And even though we are redeemed by the blood of Jesus, there are certain things that God told Adam that are true for all of us, even though we are born again.
நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருந்தாலும் ஆதாமுக்கு தேவன் சொன்ன காரியங்கள் நமக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது.
And I'll show you that in Genesis 3.
அதை நான் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Verse 17, he said, the ground is cursed, in toil you shall eat of it all the days of your life.
ஆதியாகமம் 3 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருந்தபடினாலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை
சுவாசிப்பாய். That applies equally to a believing farmer or an unbelieving farmer. They got to work hard to get the crop out of their fields.
ஒரு விவசாயி அவன் விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தாலும் இந்த வசனம் இருவருக்குமே ஒரே விதமாகத்தான் பொருந்தும்.
And thorns and thistles will grow for you, and that is also applicable. You find thorns and thistles in the compounds of believers also.
முள்ளும் குருக்கும் இந்த நிலம் முளைப்பிக்கும் என்று பார்க்கிறோம். இது அவிசுவாசிக்கும் சரி விசுவாசிக்கும் சரி இருவருடைய நிலத்திலேயும் முள்ளும் குறுக்கும் விளைகிறது.
And you shall eat the plants of the field. Man was a vegetarian up to the time of Noah, and after Noah's time God said you can become non-vegetarian also.
பூமியினுடைய விளைச்சலை நீ புசிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நோவாவின் காலம் வரைக்கும் மனிதன் சைவ உணவை உண்டு வந்தான், அதற்கு பிறகு அசைவத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான்.
God said, told Noah, he can do that.
நோவாவை பார்த்து நீ அசைவத்தையும் சாப்பிடலாம் என்று சொன்னார்.
Then he said, by the sweat of your face you shall eat your bread.
உன்னுடைய நெற்றிலிருந்து வரக்கூடிய வேர்வினாலே நீ உன் அப்பத்தை புசிப்பாய் என்று சொல்கிறார்.
That is true for believers and unbelievers. We perspire when we work hard.
அவிசுவாசிக்கும் சரி விசுவாசிக்கும் சரி நாம் கடினமாய் உழைக்கும் பொழுது நமக்கு வேர்வை வருகிறது.
And you will return to the ground, dust you are to dust you shall return. That happens to all believers and unbelievers. They become dust when they die.
நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும், அவிசுவாசிகளுக்கும் பொருந்தும். இருவரும் மரிக்கும் பொழுது மண்ணாகவே போகிறார்கள்.
Though we are redeemed, the physical part of our body suffers everything that Adam was told he would suffer because he sinned.
நாம் மீட்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய சரீரமானது ஆதாமுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீ கஷ்டப்படுவாய் என்று சொன்னாரோ அதே விதமாக நம்முடைய சரீரமும் கஷ்டப்படுகிறது.
Our body has not been redeemed.
நம்முடைய சரீரமானது முழுமையாக மீட்கப்படவில்லை.
Our spirit has been redeemed.
நம்முடைய ஆவியோ மீட்கப்பட்டிருக்கிறது.
So we must not confuse spirit and body.
ஆகவே ஆவியையும் சரீரத்தையும் நாம் குழப்பிக் கொள்ள கூடாது.
That is the mistake a lot of people make in the matter of healing.
ஆகவே சுகமாக்குதல் என்று வரும்பொழுது அநேகர் விதமான தவறை செய்கிறார்கள்.
Many people say that Jesus can heal our body completely.
இயேசு நம்முடைய சரீரத்தை முற்றிலுமாக குணமாக்குவார் என்று அநேகர் சொல்கிறார்கள்.
Yeah, I know he can do that.
நாம் அதை செய்ய முடியாது.
But we can say that Jesus also can keep our body from dying.
அப்படி சொன்னால் இயேசுவும் நம்முடைய சரீரத்தை மரணத்திலிருந்து நாம் சாகாதபடிக்கு பாதுகாக்க முடியும் என்று சொல்ல முடியுமே?
We all die.
ஆனாலும் நாம் மரிக்கிறோமே.
So sickness will come even to believers.
ஆகவே விசுவாசிகளுக்கும் வியாதி வரும்.
And they can take medicines just like unbelievers.
அவிசுவாசிகள் மருந்து மாத்திரை சாப்பிடுவது போல விசுவாசிகளும் மருந்து மாத்திரை சாப்பிடலாம்.
If you understand this simple truth that our spirit has been redeemed but our body has not been redeemed yet, you'll be saved from a lot of confusion that's going on in Christianity today.
நம்முடைய ஆவி மீட்கப்பட்டிருக்கிறது, சரீரம் முற்றிலுமாய் மீட்கப்படவில்லை என்கிற இந்த சிறிய சத்தியத்தை, வித்தியாசத்தை அறிந்து கொண்டால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ குழப்பங்களில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
A lot of wrong teaching on healing in Pentecostal circles.
பெந்தகோஸ்தே வட்டாரத்திலே குணமாக்குதலை பற்றி தான தவறான உபதேசங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
Everything that Adam suffered in his body, we suffer in our body.
ஆதாம் தன்னுடைய சரீரத்திலே பட்ட அவ்வளவு கஷ்டங்களையும் நாமும் நம்முடைய சரீரத்திலே பட
வேண்டியிருக்கிறது.
அவன் வேர்வையாய்,
thorns and thistles could poke his feet.
முள்ளும் குறுக்கும் அவனுடைய காலை துளைத்தது.
And he could get sick.
அவன் வியாதி அடைந்தான்.
He could die.
அவன் மரித்தான்.
All of these apply to believers.
இவைகள் எல்லாமே விசுவாசிகளுக்கும் பொருந்தும்.
But Adam's spirit was not redeemed. Our spirit is redeemed.
ஆதாமுடைய ஆவி மீட்கப்படவில்லை, நம்முடைய ஆவியோ மீட்கப்பட்டிருக்கிறது.
In our spirit, our conscience is cleansed by the blood of Jesus Christ.
நம்முடைய ஆவியில் உள்ள மனசாட்சியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
Very important that to understand the redemption of our body is only after Christ's return.
கிறிஸ்து வரும்பொழுது மட்டுமே நம்முடைய சரீரமானது மீட்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Till then, if you neglect your body, you will suffer.
அதுவரை உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கவனிக்காதே போனால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள்.
So these laws apply to us also.
ஆகவே இந்த விதிகள் நமக்கும் பொருந்தும்.
I want to just take one of them.
அதிலே ஒன்றை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள
விரும்புகிறேன். By the sweat of your face, you will eat your bread.
உங்களுடைய முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய்.
Turn to 2 Timothy chapter 2.
2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்வோம்.
2 Timothy chapter 2.
2 தீமோத்தேயு 2 அதிகாரம்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
The hard working farmer ought to be the first to receive his share of the crops.
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 292 பக்கம்.
Think of two people who have a field here.
இங்கே இரண்டு பேருக்கு நிலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
One is a believer and the other is an unbeliever. Both are farmers.
ஒருவர் விசுவாசி, இன்னொருவர் அவிசுவாசி. இரண்டு பேருமே தோட்டத்திலே வேலை செய்கிற விவசாயிகள்.
And the believer is a lazy farmer who only prays that God will bless his crops.
விசுவாசி அவன் செய்வதெல்லாம் வெறும் ஜெபம்தான். ஆண்டவர் தன்னுடைய பயிரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு மட்டும் இருக்கிறான்.
And he's lazy.
அவன் சோம்பேறியாய் இருக்கிறான்.
But the unbeliever, he doesn't pray at all, but he's a hard-working farmer.
And the avisuvasiyo avan jepippadhe illai aanal kadinamai ulaikkakoodiya oru vivasayi.
You tell me, who will get a better crop?
Yaarukku nalla payir vilaichal kadaikkum endru neengal sollungal.
The lazy believer who prays or the hard-working unbeliever who doesn't pray?
Sombariya irukkakoodiya aanal jepithukondirukkakoodiya viswasiki balan kadaikkuma alladhu kadinamai ulaithukondu jepikkadirukkira அந்த அவிசுவாசியான விவசாயிக்கு பலன் கிடைக்குமா?
What do you think? You're all clever people.
நீங்கள் எல்லாம் புத்திசாலிகள் தானே? என்ன நினைக்கிறீர்கள், யாருக்கு பலன் கிடைக்கும்?
The hard working farmer?
கடினமாய் உழைக்கிற விவசாயிக்கா?
An unbeliever?
அவன் அவிசுவாசியா இருக்கான் அவனுக்கா?
Yes.
ஆம்.
because he is obeying God's law.
அவன் தேவனுடைய பிரமாணங்களை கீழ்ப்படுகிறான். பிரமாணங்களை கீழ்ப்படுகிறான். எந்த விதி?
By the sweat of your brow you will earn your bread.
நீ முகத்தின் வேர்வினாலே நீ ஆகாரம் புசிப்பாய் என்கிற பிரமாணம்.
He is a believer, he does not obey God's law and he just prays.
சோம்பேறித்தனமான அந்த விசுவாசியாய் இருக்கக்கூடிய விவசாயி தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதலை ஆனால் ஜெபம் மட்டும் செய்கிறான்.
You know, whenever young people come to me in my church and say, brother Zach, please pray for my examinations.
எனக்கு தேர்வு வருகிறது, என்னுடைய தேர்வுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பெங்களூரிலே உள்ள மாணவர்கள் அல்லது வாலிபர்கள் வந்து கேட்பார்கள்.
I use this example.
நான் இந்த உதாரணத்தை அவர்களுக்கு சொல்கிறேன்.
And I say, supposing you didn't study for the exam and it's pray, oh God, please help me to pass.
பரீட்சைக்கு படிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே பாஸ் பண்ண உதவி செய்ய ஆண்டவரே என்று ஜெபிக்கிறாய்.
And another unbeliever doesn't pray but studies hard.
இன்னொரு அவிசுவாசியான மாணவன் அவன் ஜெபிப்பதில்லை கடினமாய் படிக்கிறான்.
Who will get the better marks?
யாருக்கு நிறைய மார்க் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்?
Same answer.
அதே பதில்தான்.
By the sweat of your brow you earn your bread. By the sweat of your brow you earn your promotion in one class to another.
உன்னுடைய முகத்தின் வேர்வினாலே ஆகாரம் புசிப்பாய். உன்னுடைய முகத்தின் வேர்வினாலே ஒரு வகுப்பிலிருந்து மறு வகுப்பிற்கு தேர்ச்சி பெறுவாய்.
That's a law of God.
இது தேவனுடைய விதி அல்லது பிரமாணம்.
You know, if a believer who is sick says, no, I'm not going to take any medicine, I'm just going to pray.
ஒரு விசுவாசிக்கு வியாதி வந்து விட்டது, நான் மருந்தெடுக்க மாட்டேன், ஜெபம் மட்டும் செய்வேன் என்று சொல்கிறார்.
And an unbeliever, he doesn't pray at all, he just takes the right medicine.
ஆனால் ஒரு அவிசுவாசி வியாதி வந்த உடனே ஜெபிப்பதில்லை, சரியான மாத்திரையை வாங்கி சாப்பிடுகிறார் அல்லது மருந்தை வாங்கி சாப்பிடுகிறார்.
Now this is a little more difficult question. Who is going to get healed?
இப்போ யாருக்கு சுகம் கிடைக்க போகிறது? இது கொஞ்சம் கடினமான கேள்வி தானே.
What do you say?
நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்கு சுகம் கிடைக்கும்?
I'll tell you, the unbeliever who takes his medicine will get healed.
அவிசுவாசி சரியான மாத்திரை சாப்பிடுவான், அவன் தான் சுகமடைவான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
God may be merciful and forgive the stupidity of his child and heal him. That's another thing.
தேவன் தம்முடைய பிள்ளையாய் விசுவாசியாய் இருக்கிறானே, அவனுடைய புத்தியினத்தை மன்னித்து இரக்கத்தினாலே ஒருவேளை சுகம் கொடுக்கலாம், அது வேறு காரியம்.
Can God do anything?
தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியுமா?
Yes.
ஆம்.
Can he make you pass in your examination even when you don't study?
படிக்காமலேயே உன்னை பாஸ் பண்ண வைக்க முடியுமா?
He can do it but he won't do it.
அவரால் செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டார்.
The Lord help me, 69 years old, to win the gold medal in the 100 meters in the Olympics.
69 வயதா இருக்கக்கூடிய எனக்கு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே நான் போய் ஒலிம்பிக்ல போய் கலந்து கொள்கிறேன், அதுல இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே நான் தங்க பதக்கம் வாங்க முடியுமா?
தேவன்
உலக ரெக்கார்டையே நான் முறியடிக்க முடியாது, தேவன் உதவி செய்வாரா?
Yes or no? Can he do it?
அவரால் செய்ய முடியுமா?
Yes.
அவரால் செய்ய முடியும்.
Will he do it?
ஆனால் அவர் செய்வாரா?
No.
No. செய்ய மாட்டார்.
You need to understand that a lot of things God can do that he won't do.
தேவனால் பல காரியங்களை செய்ய முடியும் ஆனால் அவர் செய்ய மாட்டார்.
Can he make me fly?
என்னை பறக்க வைப்பாரா?
Will he do
பறக்க வைக்க முடியுமா அவரால்?
Yes. Can he will he do it?
ஆனால் அப்படி செய்வாரா? என்னை பறக்க வைப்பாரா?
No.
இல்லை.
Have you read in the Bible once in Acts chapter 8 that God lifted Philip from one place and took him to another place by air?
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8 அதிகாரத்தில் பிலிப்பை ஆண்டவர் ஆவியானவர் அப்படியே தூக்கி கொண்டு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போனார் என்று
வாசித்திருக்கீங்களா?
ஆமாவா இல்லையா?
Have you read Acts chapter 8?
அப்போஸ்தலர் 8 அதிகாரம் யாராவது வாசித்திருக்கீங்களா?
You must read it, at least read the story.
குறைந்தபட்சம் அந்த கதையாவது நீங்கள் வாசிக்க வேண்டும்.
But will God do it for you and me?
உனக்கும் எனக்கும் அதை செய்வாரா?
No.
செய்ய மாட்டார்.
He can do it.
அவரால் செய்ய முடியும்.
But I never heard of anybody else for whom he did it.
ஆனால் வேறு யாருக்கும் அப்படி செய்ததாக நான் பார்க்கவில்லை.
When Paul wanted to escape from Damascus when they were trying to kill him,
Paulai kollu mudiyai Damascus-le muichittargal, ange irundhu avar thappikka mudiya viruminar.
In the next chapter, Acts 9,
Apostlar 9th adhigaram adutha adhigarathile,
do you know how Paul escaped?
Paul eppadi thappithar endru theriyuma?
From that house,
andha veettil irundhu.
Who can tell me?
Yaar solla mudiyum?
Eh, basket. They lowered him in a basket.
Oru koodile veithu appadi irakki vittargal. காய்கறி இருக்கிறது போல.
Why didn't God lift them? Paul was the one who needed to be lifted out and taken out by air from that difficult situation.
அந்த கடினமான சூழ்நிலையில் ஏன் ஆவியானவர் அப்படி அவனை பவுலை தூக்கி கொண்டு தப்பி வைக்கிறதுக்கு கூடாது? அவரால் செய்ய முடியும்.
So very often you can go to a passage of scripture and say, oh God, do that for me.
ஆகவே அடிக்கடி நாம் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு வேத பகுதியை வாசித்து விட்டு ஆண்டவர் இதே காரியத்தை எனக்கும் செய்யும் என்று கேட்கலாம்.
God will do anything for your spirit.
உங்களுடைய ஆவிக்கு தேவன் எது வேண்டுமானாலும் செய்யலாம்.
Because redemption for the spirit is already accomplished right now.
ஏனென்றால் இப்பொழுதே அந்த ஆவியிலே உள்ள மீட்பானது முடிந்து விட்டது.
But for your body,
ஆனால் உங்களுடைய சரீரம்,
he may do some miraculous things.
அவர் சில அற்புதங்களை செய்யலாம்.
Yeah, there are people who got cancer who were healed without any treatment. I know it in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் வியாதி வந்தவர்கள் சுகமடைந்ததை, இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகமடைந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
Yeah, that's like saying Philip was lifted from one place to another without any other means of transportation.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், வேறு எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இல்லாமல் புலிப்பவை ஆவியானவரே தூக்கி கொண்டு ஒரு இடத்துல வேறு இடத்துல விட்டது போல.
But to say that everybody will be transported like that is not true.
எல்லாருமே இதே போல ஒரு இடத்துல வேறு ஒரு இடத்துக்கு தூக்கி சொல்லப்படுவார் என்பது மெய்யல்ல.
Last night, instead of coming so late in the bus, it would have been good if God lifted you and brought you here so quickly, right?
கடந்த இரவு மிகவும் கஷ்டப்பட்டு நீங்கள் தாமதமாய் நீங்கள் இரவு நடுராத்திரிக்கு பிறகு வந்தீர்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டு வருவதை காட்டிலும் ஆவியானவரே உங்களை எல்லாரையும் அப்படியே தூக்கி இந்த கேம்ப் சைட்டுக்கு கொண்டு வந்திருந்தால்
நன்றாக இருந்திருக்கும்.
400 பேர்களும் உங்கள் வீடுகளிலிருந்து உங்கள் ஊர்களிலிருந்து இங்கே ஆவியானவரால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு அற்புதமா
இருக்கும்.
தேவன் அதை நிறைவேற்றவில்லை.
No, God did it for Philip.
தேவன் பிலிப்புக்காக அதை செய்தார்.
Can he do it for you?
உங்களுக்காக செய்வாரா?
நான் செய்யாரா?
உங்களுக்காக செய்ய முடியுமா?
Will he do it?
அவர் செய்வாரா?
He doesn't do it.
அவர் செய்ய மாட்டார்.
God healed somebody of cancer miraculously. I know it's true.
தேவன் யாரோ ஒருவரை புற்றுநோயிலிருந்து அற்புதவிதமாய் சுகமளித்தார்.
I can tell you 100 other believers who got cancer who died even though they prayed.
அதே சமயத்திலே ஜபித்தும் நூற்றுக்கணக்கான பேர் புற்றுநோயினாலே மரித்தும் இருக்கிறார்கள். அதையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
So don't think that God will do everything in your body that he did for somebody else in his body.
வேறு ஒருவருக்கு அவருடைய சரீரத்தில் செய்த அதே காரியங்களை உங்கள் எல்லாருக்கும் செய்வார் என்று நீங்கள் நம்ப வேண்டாம்.
Redemption is in our spirit.
மீட்பு என்பது நம்முடைய ஆவியிலே இருக்கக்கூடிய ஒன்று.
In our spirit, my prayer has always been, Lord, I want to be as much like Jesus Christ as it is possible for a human being to be on this earth.
ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இயேசுவை போல வாழ முடியுமோ ஆவியிலே அந்த அதே விதத்தில் நான் இயேசுவை போல என்னுடைய ஆவியிலே இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவரே ஜெபிக்கிறேன்.
But I am not saying, Lord, I should have the health of a 30-year-old man when I am nearly 70.
நான் கிட்டத்தட்ட 70 வயதாக போகிறது, ஆண்டவரே இப்பொழுது 30 வயது உள்ள ஒரு வாலிபனுக்குரிய திடகாத்திரத்தை எனக்கு தாரும் என்று நான் கேட்கவில்லை.
My hair should be black. I don't pray such stupid prayers.
ஆண்டவரே, என்னுடைய தலைமுடியெல்லாம் கருப்பாக வேண்டும், அப்படிப்பட்ட புத்தியனமான ஜெபத்தை எல்லாம் நான் செய்வதில்லை.
So we must realize there are things God will do for us only when Christ comes back.
ஆகவே சில காரியங்களை இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது மட்டுமே அவர் நமக்கு செய்வார்.
There's a promise in Philippians chapter 3.
பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 20, we are waiting for the coming of our Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20.
When he comes,
அவர் வரும்பொழுது,
that time, verse 21, he will transform the body of our humble state into conformity to the body of his glory.
அப்பொழுது 21 வசனத்திலே பின்பகுதியிலே வாசிக்கிறது போல நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
My body is a body of humble state.
என்னுடைய சரீரமானது ஒரு கீழான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கிறது.
Many proofs of it.
அதற்கு நிறைய நிரூபணங்கள் இருக்கிறது.
I get sick.
நான் வியாதிப்படுகிறேன்.
I need to go to the toilet.
நான் கழிவறைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது.
I can't fly.
என்னாலே பறக்க முடியவில்லை.
All these are because my body is a humble state.
இவங்களெல்லாம் ஏன் என்று சொன்னால் என்னுடைய சரீரமானது ஒரு கீழான நிலையில் இருக்கிறது.
But one day,
ஆனால் ஒரு நாளிலே
the body of Jesus,
இயேசுவின் சரீரம் எனக்கு கிடைக்கும் பொழுது,
I won't need to eat food.
எனக்கு ஆகாரம் புசிக்க தேவையில்லை. நான் வியாதிப்படுவதில்லை.
I'll be able to fly.
நான் பறக்க முடியும்.
I'll never need to go to a toilet.
நான் கழிவறைக்கு செல்ல தேவையில்லை.
I'll never need to take a shower because I won't perspire anymore.
எனக்கு வேர்க்கவே வேர்க்காது, ஆகவே நான் குளிக்கவும் தேவையில்லை.
But that won't happen now.
ஆனால் அது இப்பொழுது நடக்காது.
But in our spirit.
ஆனால் நம்முடைய ஆவியிலே.
If you choose, that is according to your choice.
அது நீங்களாக.
You can become more and more like Jesus on this earth.
நீங்களாக தேர்வு செய்தால் மட்டுமே, தேர்ந்தெடுத்தால் மட்டுமே உங்களுடைய ஆவியிலே நீங்கள் இயேசுவை போல இன்னும் அதிகமாய் மாற முடியும்.
The Christian life is like a school.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பள்ளியை போல.
From the day you give your life to Christ 100%.
நீங்கள் எந்த நாளிலே 100%க்கு 100 கிறிஸ்துவுக்கு என்று உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ,
if you keep following him,
அவரை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே இருந்தால்,
by the time you come to the end of your life,
உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே வரும்பொழுது,
you can become a fantastically godly man and woman who knows God very very well.
தேவனை அதிகதிகமாக நன்றாக அறிந்திருக்கக்கூடிய மிகவும் தேவபக்தியுள்ள ஒரு மனிதனாக மனுஷியாக மாறுவீர்கள்.
So that's what it means to be a disciple of Jesus.
ஆகவே இயேசுவின் சீஷனாய் இருப்பது என்பதனுடைய பொருள் இதுதான்.
So isn't it good that all of you Or I hope all of you have given your life to Christ when you are young.
ஆகவே நீங்கள் எல்லாரும் வாலிபனா இருக்கும் பொழுது இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஒப்புக்கொடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
If you haven't given your life to Christ, you must do it in this camp before you go home tomorrow.
உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்கவில்லை என்றால் இந்த கேம்ப் முடிவடைந்து நாளைக்கு நீங்கள் செல்வதற்கு முன்பதாகவே முழுமையாக ஒப்புக்கொடுங்கள்.
Oh, you say I've got a long life to live.
அல்லது எனக்கு இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் நான் வாழ இருக்கிறேன்.
You can die in a road accident day after tomorrow.
நாளை மறுதினமே ஒரு சாலை விபத்தில் மரித்து விடலாம்.
So we got to be serious about that.
ஆகவே இதை குறித்து நாம் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
And it's good to start when we are young.
நாம் இளமையா இருக்கும் பொழுதே ஆரம்பிப்பது நல்லது.
Some people say I'll take my Christian life seriously after I'm old and enjoy life a bit.
நான் உலக வாழ்க்கையெல்லாம் அனுபவித்த பிறகு வயதான பிறகு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிலர் சொல்கிறார்கள்.
You know what that is like?
அது எதற்கொப்பாய் இருக்கிறது தெரியுமா?
It's like some child in the slums.
சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை.
Ah, he said, I don't want to go to school when I'm 5 years old like these people going to school first standard.
இந்த ஒன்னாம் வகுப்பு படிக்கிற ஒரு 5 வயதிலே பள்ளிக்கு போகிறாளே அதுபோல நான் போக விரும்பவில்லை.
I want to enjoy myself playing in the mud on the road here all the time.
நான் இங்கே சேத்திலேயும் ரோட்டிலேயும் விளையாண்டு கொண்டு எல்லா நேரங்களையும் இப்படியே செலவழிக்க விரும்புகிறேன்.
And then when I'm about after I've worked as a laborer and all that when I'm 50 years old I'll join kindergarten.
நான் தொழிலாளியாக வேலை செய்து எல்லாம் வாழ்க்கையில அமைவித்த பிறகு அது நான் 50 வயதாகும் பொழுது எல்கேஜி போய் சேர்ந்து கொள்கிறேன் என்று சேரியில் உள்ள பிள்ளை குழந்தை சொல்வது போல
இருக்கிறது.
உங்களில் எத்தனை பேர் 50 வயதான பிறகு எல்கேஜியில் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறீர்கள்?
Why have you, many of you have finished high school?
ஏன் உங்களில் அநேகர் கிட்டத்தட்ட உங்களுடைய பள்ளி இறுதி தேர்வு முடித்து விட்டீர்கள்?
Some of you are in college. You've even finished your 11th and 12th or PUC.
உங்களில் ஒரு சிலர் 11 12 வகுப்பை முடித்து விட்டு ஹையர் செகண்டரி முடித்து விட்டு இப்பொழுது கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Why?
ஏன்?
How did you get to college when such a young age?
இவ்வளவு சிறிய வயதிலே எப்படி கல்லூரிக்கு போனீர்கள்?
Because your parents were zealous to put you into first standard when you were 5.
நீங்கள் 5 வயதா இருக்கும் பொழுதே 1ஆம் வகுப்பிலே சேர்த்து விடுவதற்கு உங்களுடைய பெற்றோர் எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொண்டார்கள்.
Supposing your parents were lazy and sent you to school when you were 12.
நீங்கள் 12 வயதாகும் வரைக்கும் சோம்பேறித்தனமா இருந்து விட்டு அப்பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பள்ளியிலே சேர்த்திருந்தால்
when you are 20 years old you'd still be in school.
நீங்கள் 20 வயதானாலும் இன்னும் ஸ்கூலிலே தான் படித்துக் கொண்டிருப்பீர்கள்.
How many of you want to be like that?
உங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்?
Isn't that foolish?
இது புத்திரமான காரியம் அல்லவா?
In fact, some people want to send their children to school when they are 4 and get false birth certificates to put them in school.
சொல்லப்போனால் சில பேர் அவங்க பிள்ளைகளுக்கு 4 வயசு தான் இருக்கும் ஆனா பொய் பிறப்பு சான்றிதழை வாங்கி 5 வயது என்று போட்டு பள்ளியிலே சேர்த்து விடுவார்கள். சீக்கிரமாய் பள்ளி படிப்பு முடிக்கட்டும்
என்று. That is how eager all parents, believers and unbelievers are to get their children educated nowadays.
விசுவாசி ஆனாலும் அவிசுவாசி ஆனாலும் எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகளை இப்படித்தான் படிக்க வைப்பதற்கு அவ்வளவு உற்சாகமாய் அவ்வளவு வாஞ்சியாய் இருக்கிறார்கள்.
And your parents are concerned that in every class you should get good marks.
ஒவ்வொரு வகுப்பிலேயும் நீ நல்ல மார்க்குகளை வாங்க வேண்டும் என்று உன்னுடைய பெற்றோரும் எவ்வளவோ கவனமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
Supposing you say every class I got 40% I passed.
ஒவ்வொரு பாடத்திலேயும் நான் 40% வாங்கி பாஸ் பண்ணினேன்
என்று சொன்னால் every subject I got 40% I passed I went to the next class.
ஒவ்வொரு பாடத்திலேயும் 40% வாங்கி பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு நான் செல்கிறேன் என்று சொன்னால்
your parents say why can't you get more?
ஏன் உன்னாலே அதிக மார்க் வாங்க முடியவில்லை?
You say what difference does it make? The fellow who got 100% is also sitting in the same class with me.
அதென்ன 100 மார்க் வாங்கி என்ன பிரயோஜனம்? எனக்கு பக்கத்துல 100 மார்க் வாங்கணும் அடுத்த கிளாஸ் போயிட்டு 40 மார்க் வாங்கணும்னு நான் அடுத்த கிளாஸ் போறேன்.
And every year he is sitting in the same class with me who got 100% I only got 40%.
ஒவ்வொரு வருஷமும் 100 மார்க் வாங்கணும்னு என்னுடைய வகுப்பிலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். 40 வாங்கு மார்க் வாங்கின நானும் அதே வகுப்பிலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்.
But when he is 25 years old.
ஆனால் அவனுக்கு 25 வயதாகும் பொழுது.
And you are 25 years old.
உனக்கும் 25 வயதாகும் பொழுது.
He will probably be having a good job in some company and you'll be sweeping the streets.
அவன் ஒரு நல்ல கம்பெனிலே நல்ல ஒரு வேலையில் அமர்ந்திருப்பான். நீயோ தெருவை கூட்டிக் கொண்டிருப்பாய்.
Then there'll be a difference.
அப்பொழுதுதான் வித்தியாசம் தெரியும்.
Even if you sit in the same class up to 12th standard.
12ஆம் வகுப்பு வரை ஒரே வகுப்பிலே தான் ரெண்டு பேர் படிக்கிறோம் என்று சொல்லியிருந்தாலும் கூட.
You know, if you don't know that, your parents know that.
உனக்கு அது தெரியவில்லை என்று சொன்னால் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அது தெரியும்.
That's why your parents are concerned about the marks you get in each class.
ஆகவே தான் ஒவ்வொரு வகுப்பிலேயும் எவ்வளவு மார்க்குகள் வாங்குகிறாய் என்பதை அறிந்து கொள்வதற்கு பெற்றோர் தீவிரமாக இருக்கிறார்கள்.
Now, that's part of our body.
அது நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதி.
Education is part of our bodily requirement.
நம்முடைய படிப்பு என்பது சரீரத்தினுடைய தேவையின் ஒரு பகுதி.
Because you know we have to educate our mind in order to earn our living to feed our body.
நம்முடைய மனதை நாம் படிப்பிலே பயிற்சி செலுத்த வேண்டியிருக்கிறது. அப்பொழுது மட்டுமே வேலை செய்து நம்முடைய சரீரத்தை நாம் போஷிக்க முடியும்.
Now in our spirit also there's an education God wants to give us, which is much more important.
நம்முடைய ஆவியிலேயும் தேவன் ஒரு படிப்பை கொடுக்க விரும்புகிறார். அது இதை காட்டிலும் அதிக முக்கியம்.
Peter, James and John were fishermen. I don't know whether they ever finished 10th standard.
பேதுரு யோவான் யாக்கோபு மீனவர்களாக இருந்தார்கள். 10th வகுப்பு கூட தேறினார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
But God gave them great wisdom. Look at the letters they have written in the Bible.
வேதத்தில் அவர்கள் எழுதின நிருபங்களை பாருங்கள். தேவன் எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார்.
Even college students can't understand what they wrote.
கல்லூரி மாணவர்களும் கூட அவர் என்ன எழுதினார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள்.
Amazing abilities. Honor him.
தேவனை நீ கனமணினால் உனக்கு சொல்ல முடியாத திறமைகளை அவர் தருவார். வியக்கத்தக்க திறமைகள்.
I have 4 boys and when they used to study for their examinations in school.
எனக்கு 4 மகன்கள் உண்டு. பள்ளியிலே அவர்கள் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் பொழுது
I wrote this verse Daniel 1:17 and put it in front of their table.
தானியேல் 1 அதிகாரம் 7 வசனத்தை எழுதி அவர்கள் 1 அதிகாரம் 17 வசனத்தை எழுதி அவருடைய மேஜையின் மேலே நான் வைத்து விட்டேன்.
I wrote it on a little card.
நான் ஒரு சிறு அட்டையில் எழுதினேன்.
Daniel 1:17.
தானியேல் 1:17.
And put it in front of them.
அவர்களுக்கு முன்பாக அதை வைத்து விட்டேன்.
And I said what God did for Daniel and his friends he can do for you.
தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் தேவன் எதை செய்தாரோ அதை உங்களுக்கும் செய்ய முடியும் என்று சொன்னேன்.
It says as for these 4 young men God gave them knowledge and intelligence in every branch of literature and wisdom.
17 வசனம் தானியேல் 1 அதிகாரம் இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார்.
See what God could give to people in those days.
அந்த நாட்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தார் என்று பாருங்கள்.
And I used to tell my sons this God is the same.
தேவன் மாறாதவர் என்று என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வேன்.
You won't get anything from him unless you ask him.
நீ அவர்களை கேட்காவிட்டால் அவரிடத்திலிருந்து ஒன்றும் பெற முடியாது என்று சொல்வேன்.
And if you ask without faith again you get nothing.
விசுவாசம் இல்லாமல் கேட்டாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்காது.
So I want you to ask God with faith.
ஆகவே நீ விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் கேட்க முடியாக விரும்புகிறேன்.
Lord you did something for Daniel.
ஆண்டவரே நீ தானியேலுக்கு ஒன்றை செய்தீர்.
And for his 3 friends.
அவனுடைய 3 நண்பர்களுக்கும் செய்தீர்.
You love us just like that.
அவர்களை போலவே என்னையும் நேசிக்கிறீர்.
Help me in my mathematics.
ஆண்டவரே என்னுடைய கணிதத்திலே எனக்கு உதவி செய்யும்.
In my science.
என்னுடைய விஞ்ஞானத்திலே உதவி செய்யும்.
All the subjects I study in school.
பள்ளியிலே நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திலேயும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்.
Things I can't understand.
என்னாலே புரிந்து கொள்ள முடியாத பாடங்கள்.
Give me wisdom.
எனக்கு ஞானத்தை தாரும்.
I am telling all of you the same thing.
உங்கள் எல்லாருக்கும் இதே காரியத்தை சொல்கிறேன்.
You can ask God to help you in your examination.
உன்னுடைய தேர்விலே உனக்கு உதவி செய்ய முடியாத தேவனை தாராளமாய் கேட்கலாம்.
Is God partial?
தேவன் பட்சபாதம் உள்ளவரா?
He is partial towards his children.
தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் பட்சபாதம் உள்ளவராய் இருக்கிறார்.
But among his children he is not partial.
ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அவர் பட்சபாதம் உள்ளவராய் அல்ல.
But he does things for his children that he won't do for those who are not his children.
ஆனால் தம்முடைய பிள்ளைகளா இல்லாதவர்களுக்கு அவர் செய்ய மாட்டார். தம்முடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை செய்வார்.
I mean that's true of all of us parents.
பெற்றோராய் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அதே காரியம் தான்.
I don't feed all the boys who wander around the streets in Bangalore.
பெங்களூர்ல தெருவிலே சுற்றிக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சாப்பாடு போடுகிறேனா?
But I make sure that my children had food every day.
ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகள் சாப்பாடு சாப்பிட்டார்களா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன்.
I mean if I had the resources I'd like to feed all the children in the whole world.
எனக்கு மட்டும் போதுமான பணம் இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்க விரும்புகிறேன்.
I can't do it.
என்னால அதை செய்ய முடியாது.
So God puts us in little families and we have a primary responsibility to our own children.
ஆகவே தேவன் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். நமக்கு உள்ள பிரதானமான பொறுப்பு நம்முடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டியது.
I don't discipline all the naughty children who walk around the streets in Bangalore but I discipline my own children.
பெங்களூர்ல தெருவிலே சுற்றிக் கொண்டிருக்கிற குறும்புக்கார பையன்களை எல்லாம் நான் போய் திருத்துவதில்லை. ஆனால் என்னுடைய சொந்த பிள்ளைகளை நான் திருத்தி கண்டித்து வளர்க்கிறேன்.
So I want to say to you if you become a child of God you come under a special category.
ஆகவே நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது நீ விசேஷித்த பிள்ளைகள் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வருகிறாய்.
Although I don't know if how many of you have surrendered your life to Christ.
உங்களில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
Given your whole life to Christ.
அவருடைய முழு வாழ்க்கையும் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்திருப்பாயானால்
you are out of the world category you are in a special category.
உலகம் என்கிற வகையறாவிலிருந்து இப்பொழுது விசேஷித்த ஒரு வகையறாவுக்குள்ளே வந்துவிடுகிறாய்.
That's called children of God.
அந்த குழுவினர் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
God does things for people in this group that he never does for people in the other group.
ஒரு காலம் வெளியே இருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு செய்யாத காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ற குழுவிலே உள்ளவர்களுக்கு செய்கிறார்.
I know that.
நான் அதை அறிந்திருக்கிறேன்.
I know many people who were my colleagues in school.
பள்ளியிலே அநேக நோடு கூட படித்தவர்கள் இருக்கிறார்கள்.
My relatives.
என் சொந்தக்காரர்கள்.
God has done so many things for me that he never did for them.
அவர்கள் ஒருவருக்கும் செய்யாத பல காரியங்களை தேவன் எனக்கு செய்திருக்கிறார்.
Why is that?
ஏன் அப்படி?
Because I am in a special category called child of God.
நான் ஒரு விசேஷித்த வகையான தேவனுடைய பிள்ளைகள் என்கிற குழுவிலே இருக்கிறேன்.
So if you're a child of God, God does special things for you.
ஆகவே நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறினால் தேவன் உனக்கென்று விசேஷித்த காரியத்தை செய்வார்.
He can give you ability beyond what you have naturally.
உனக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய திறமைகளை காட்டிலும் அதிகமான திறமைகளை அவர் தருவார்.
You think I can preach because I've got some natural ability?
எனக்கு இயற்கையான திறமை இருக்கிறபடினாலே நான் பிரசங்கிக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா?
It's not true.
அது மெய்யல்ல.
In all my days in school, I could never speak in public.
என்னுடைய பள்ளி நாட்கள் எல்லாம் ஒரு காலம் நான் மேடையில் எழுந்து நின்று பேசினதே கிடையாது.
I was in many years in the military. I could not speak in public.
அநேக ஆண்டுகளாக நான் ராணுவத்தில் இருந்தேன். அப்பொழுதும் பொதுப்படையாக நான் எழுந்து நின்று பேசவே முடியாது.
It's a special ability God gives you when you are filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது தேவன் கொடுக்கக்கூடிய விசேஷத்த திறமை தாழ்ந்து.
You may be like me, unable to speak.
என்னைப் போல நீங்களும் பேச முடியாதபடி இருந்திருக்கலாம் இருக்கலாம்.
God calls you to serve him.
ஆனால் தமக்கு ஊழியம் செய்ய முடியாத தேவன் உன்னை அழைக்கும் பொழுது
He fills you with the Holy Spirit.
அவர் உன்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார்.
He can give you abilities that nobody else has.
வேறு யாருக்குமே இல்லாத விசேஷித்த திறமைகளை தாளந்துகளை தேவன் உனக்கு தருவார்.
I think I am the cleverest person among all Christians.
எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் நான் தான் புத்திசாலி என்று நினைக்கிறீர்களா?
I think there are millions of Christians cleverer than me.
என்னைக் காட்டிலும் புத்திசாலியான லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
But I have understood things in the Bible that none of them have ever seen.
ஆனால் அவர்களிலே ஒருவருமே காணக்கூடாத காரியங்களை நான் வேதத்திலிருந்து விளங்கிக் கொண்டேன்.
That's not because of any ability in me.
அது என்னிலே ஏதோ காணப்படுகிற திறமையினாலே அல்ல.
Because God can give that ability.
தேவன் அந்த திறமையை தர முடியும்.
God can teach you things in the Bible that nobody else can has ever understood.
வேறு யாருமே இதுவரை புரிந்திராத காரியங்களை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்.
But how do you get it?
ஆனால் உனக்கு அது எப்படி கிடைக்கும்?
By the sweat of your brow.
முகத்தின் வேர்வையினாலே.
By the sweat of your brow you will earn your bread.
முகத்தின் வேர்வையினாலே நீ ஆகாரம் புசிப்பாய்.
You are a lazy Christian.
நீ சோம்பேறித்தனமான கிறிஸ்தவனாய் இருந்தால்.
Like a lazy farmer.
ஒரு சோம்பேறியான விவசாயி போல.
You don't study the Bible.
வேதத்தை படிக்காவிட்டால்.
You don't spend time reading the Bible.
வேத வசனத்தை வாசிப்பதற்கு நேரம் செலவாகிவிட்டால்.
Story books and
எத்தனையோ கதை புத்தகத்தை படிக்கிறாய்.
And watch television a lot of the time.
எல்லா நேரங்களையும் பார்த்தாலும் டிவி பார்த்துக்கொண்டே இருக்கிறாய்.
Fool with other young people.
மற்ற மக்களோடு கூட வேடிக்கை செய்து கிண்டல் செய்து விளையாடுகிறாய்.
Oh God teach me the Bible.
ஆண்டவரே வேதத்தை கற்றுத்தாரும் என்று ஜெபிக்கிறாய்.
You'll be like that lazy farmer who doesn't sow any seed, doesn't work hard and say oh God give me a good crop.
எந்த விதையும் விதைக்காதபடி கடினமாய் உழைக்காதபடி ஆண்டவரே எனக்கு பயிரை தாரும் என்று ஜெபிக்கிற அந்த புத்தியனமான விவசாயி போல இருப்பாய்.
You can't change certain things by prayer.
ஜெபத்தினாலே சில காரியங்களை நீ மாற்ற முடியாது.
Prayer can change some things if you work hard.
நீ கடினமாய் உழைத்தால் ஜெபமானது சில காரியங்களை மாற்ற முடியும்.
You don't work hard.
நீ கடினமாய் உழைக்காவிட்டால்
God healed me many times but through medicine and surgery.
தேவன் பல சமயங்களிலே உனக்கு சுகம் தரலாம். ஆனால் அவர் அறுவை சிகிச்சை மூலமாக மருந்தின் மூலமாக தரலாம்.
God healed my children through medicine and surgery.
என்னுடைய பிள்ளைகளை தேவன் மருந்தின் மூலமாகவும் அறுவை சிகிச்சை மூலமாகவும் சுகப்படுத்தி இருக்கிறார்.
But if I don't use those means.
ஆனால் அந்த கருவிகளை நான் பயன்படுத்தாவிட்டால்
I may have died, my children may have died too.
நானும் மரித்திருந்திருப்பேன், என்னுடைய பிள்ளைகளும் மரித்திருந்திருப்பார்கள்.
So I'm not foolish.
ஆகவே நான் புத்தியனன் அல்ல.
I know that my body is not yet redeemed.
என்னுடைய சரீரமானது இன்னும் மீட்கப்படவில்லை என்பதை அறிந்திருக்கிறேன்.
So I use the means God has provided.
ஆகவே தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய சாதகங்களை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன்.
I don't eat food and I just pray that God will make me strong. It won't happen.
நான் ஆகாரம் சாப்பிடாதபடி ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொன்னால் அது நடக்காது.
But if I eat food then I can pray God will keep me healthy.
நான் ஆகாரத்தை புசித்து விட்டு ஆண்டவரே என்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் தேவன் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வார்.
Same thing spiritually.
அதே போல தான் ஆவிக்குரிய ரீதியிலே.
You don't take time to read the Bible and say oh God teach me the scriptures. He'll never teach you anything.
நீ வேதத்தை வாசிப்பதற்கென்ற நேரம் கொடுக்காதபடி ஆண்டவரே எனக்கு கட்டுத்தாரும் என்று கேட்டால் ஆண்டவரே செய்ய முடியாது.
Now we understand that in the matter of food.
ஆகாரம் என்கிற காரியத்தில் அதை விளங்கிக் கொள்கிறோம்.
We understand that in the matter of medicine.
மருந்து என்கிற காரியத்தில் விளங்கிக் கொள்கிறோம்.
We understand that in the matter of our academic studies. That if you don't study hard you will not get your promotion or degree.
நன்றாக படிக்காவிட்டால் அடுத்த வகுப்பிற்கு போக முடியாது, பட்டம் பெற முடியாது என்று நம்முடைய படிப்பு சம்பந்தமான காரியங்களை விளங்கிக் கொள்கிறோம்.
But somehow we think that when it comes to the Bible even if you are lazy and you don't read the Bible God is going to teach you all types of things.
ஆனால் எப்படியோ வேதம் என்று வரும்பொழுது மட்டும் ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் வேதத்தை படிக்காமலேயே தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
God rewards hard working farmers.
கடினமாய் பிரயாசப்படுகிற விவசாயிக்கு தேவன் உதவி செய்கிறார்.
What did we read in 2 Timothy 2?
2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் நாம் என்ன வாசித்தோம்?
Let's read it again.
மீண்டும் வாசிப்போம்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
The hard working farmer
பிரயாசப்பட்டு
the first to receive his share of the crop.
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும்.
So all believers don't get spiritual promotion at the same time.
ஆகவே எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய உயர்வு ஒரே நேரத்திலே வராது.
Some advance beyond others because they worked harder.
சிலர் கடினமாய் உழைக்கிறபடினாலே மற்றவர்களை காட்டிலும் வெகு முன்னேறி செல்கிறார்கள்.
Both prayed but one worked harder and prayed.
இருவருமே ஜெபித்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் கடினமாய் உழைத்து பிரயாசப்பட்டு ஜெபித்தார்.
So naturally he gets his reward from God earlier.
ஆகவே இயற்கையாகவே அவன் பலனிலே முந்தி பங்கடைகிறான்.
And then see what he says in the next word.
அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம்.
Timothy,
தீமோத்தேயுவே,
please think about what I'm saying.
நான் சொல்லுகிறவளை சிந்தித்துக்கொள்.
Think about what I just said.
நான் இப்பொழுது என்ன சொன்னேனோ அதை சிந்தித்து பார்.
Think how it applies to your life.
உன்னுடைய வாழ்க்கையில இது எப்படி பொருந்துகிறது என்று பார்.
I say to you, think about what the Lord is saying to you through that verse.
இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உன்னோடு கூட என்ன சொல்கிறார் என்பதை சிந்தித்துப் பார் என்று உனக்கு சொல்கிறேன்.
And the Lord will give you understanding in everything.
எல்லா காரியங்களிலேயும் உனக்கு புத்தியை தேவன் தந்தருவார்.
So, you know, if you start school when you're 5 years old, by the time you're 18 you've finished school or 17.
5 வயதா இருக்கும் பொழுதே நீ பள்ளியில் சேர்ந்து விட்டால் 17 வயதா இருக்கும் பொழுது பள்ளி படிப்பை முடித்து விடுவாய்.
Isn't that better than starting school when you're 15 and finishing when you're 27?
15 வயதிலே பள்ளியிலே சேர்ந்து 27 வயதிலே பள்ளி படிப்பை முடிப்பதை காட்டிலும் 5 வயதிலே சேருவது சிறந்ததா இல்லையா?
I've never seen a 13 year old boy sitting in a kindergarten class.
13 வயது பையன் எல்கேஜில உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்ததே இல்லை.
Even among the uneducated villagers nobody is so stupid.
படிக்காத கிராமத்து மக்கள் மத்தியிலேயும் கூட யாருமே அப்படி புத்தியனமா இருப்பதில்லை.
But many believers don't realize the tremendous a blessing it is to start following Jesus when you are young.
ஆனால் अनेक விசுவாசிகள் சிறு வயதிலேயே ஆண்டவரை பின்பற்றுவது அதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள்.
I am sorry to say that I joined the spiritual kindergarten only when I was 19.
நான் 19 வயதா இருக்கும் பொழுது தான் ஆவிக்குரிய எல்கேஜியிலே சேர்ந்தேன் என்பதை சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன்.
What age did you join your spiritual kindergarten?
உன்னுடைய ஆவிக்குரிய எல்கேஜியிலே எந்த வயதிலே நீ சேர்ந்தாய்?
You know, you can start your spiritual kindergarten even when you're 5, just like your first standard. You can start your spiritual first standard also when you're 5.
5 வயதா இருக்கும் பொழுது 1 ஆம் வகுப்பு சேருவது போலவே ஆவிக்குரிய வாழ்க்கையும் 5 வயதிலே நீ ஆரம்பித்து விடலாம். தெரியுமா?
I wish I had started when I was 5.
நான் 5 வயதா இருந்திருக்கும் பொழுதே ஆரம்பித்திருக்க வேண்டுமே என்று நான் இப்பொழுது விருப்பப்படுகிறேன்.
I wish I had asked Jesus to baptize me in the Holy Spirit when I was 5.
5 வயதா இருக்கும் பொழுதே ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று நான் கேட்டிருக்க வேண்டுமே என்று இப்பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன்.
Maybe nobody would have given me baptism till I was 15 or 16.
15-16 வயது ஆகும் வரை யாருமே எனக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்க மாட்டார்கள்.
That doesn't matter.
அது பரவாயில்லை.
Jesus would still have baptized me in the Holy Spirit when I was 5.
ஆனாலும் 5 வயதா இருக்கும் பொழுதே இயேசு என்னை பரிசுத்தாவினால் நிரப்பியிருந்திருப்பார்.
I remember an old 80-year-old lady giving a European lady giving her testimony in CFC Bangalore once.
CFC Bangalore ஒரு முறை 80 வயது நிரம்பிய ஐரோப்பா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய சாட்சி சொன்னார்கள்.
She said one day I was sitting in a meeting when I was 3 years old.
நான் 3 வயதா இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
And a missionary was speaking.
ஒரு மிஷனரி இங்கே பேசிக் கொண்டிருந்தார்.
I don't remember whether she said 3 or 5, one of the two.
3 வயது 5 வயது எனக்கு தெரியவில்லை. ஏதோ இந்த 2 வயதுல ஒரு,
let's say she was 5 years old.
5 வயதா இருக்கும் பொழுது என்று வைத்துக் கொள்வோம்.
She heard a missionary saying there's a great need for missionaries in China.
சீனா தேசத்திலே மிஷனரிகளுக்கு அதிக தேவை உண்டு என்று ஒரு மிஷனரி பேசினாராம்.
And this 5 year old girl,
இந்த 5 வயது பெண்மணி,
she heard God speaking to her and saying, will you go as a missionary for me to China?
நீ சைனாவுக்கு மிஷனரியாய் போவாயா என்று ஆண்டவர் பேசினதை உணர்ந்தாள்.
And she said yes.
ஆம் என்று சொன்னார்கள்.
And she said, I never forgot that call.
நான் அந்த அழைப்பை ஒரு காலம் மறக்கவில்லை என்று சொன்னார்கள்.
That happened 75 years ago, she said.
75 ஆண்டுகள் கழித்து அவர்கள் சொல்கிறார்கள்.
And I was determined to go to China and I finally went to China when I was about 35 40 years old.
நான் சீனாவுக்கு போக முடியாய் தீர்மானித்திருந்தேன். 35 40 வயதிலே சீனாவுக்கு சென்றேன்.
She couldn't go earlier because there was a war in all times.
அங்கே யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தபடியாலே அதற்கு முன்பதாகவே செல்ல முடியவில்லை.
I never forgot that testimony that God can speak to a child who's 5 years old.
5 வயதா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தேவன் பேச முடியும் என்கிறதான சாட்சியை நான் இன்றும் மறக்கவில்லை.
He was already in the first standard.
ஏற்கனவே முதல் வகுப்பை ஆரம்பித்து விட்டார்கள்.
Can you imagine a person who spent 75 years walking with God, how much more you can progress?
75 ஆண்டுகள் தேவனோடு கூட ஒரு நடந்தால் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி இருந்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள்.
And there are other people like that.
அதுபோல இன்னும் அநேகர் உண்டு.
Very godly people because they started when they were young.
அவர்கள் வாலிப வயதில் இருக்கும் பொழுது இளம் பிராயத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள்.
You know, God had a plan for Joseph to be the ruler in Egypt when he is 30 years old.
யோசேப்புக்கு 30 வயதா இருக்கும் பொழுது எகிப்திலே அதிபதியாக வேண்டும் என்பதை தேவன் விரும்பி இருந்தார், திட்டமிட்டு இருந்தார்.
To prepare him for that, he started with him when he was 17.
ஆனால் அந்த வேலைக்கென்று அவனை ஆயத்தப்படுத்தும்படியாக 17 வயதா இருக்கும் பொழுதே தேவன் அவனை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார்.
God had a plan for David to be king of Israel when he is 30 years old.
30 வயதாகும் பொழுது தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும் என்பதை தேவனுடைய தீர்மானம்.
Look at the 30 year old believers in India who are just wasting their time.
இன்றைக்கு இந்திய தேசத்திலே 30 வயது நிரம்பிய விசுவாசிகளை பாருங்கள், அவர்கள் தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Look at the 40 year old 50 year old young men in India who are useless to God.
40 வயது நிரம்பிய 50 வயது நிரம்பிய வாலிபர்களை பாருங்கள், அவர்கள் தேவனுக்கென்று பயனற்றவர்களாய் இந்த தேசத்திலே நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள்.
Go to the Old Testament and see how God chose Joseph when he was 30 to
fulfill his purpose. பாருங்கள் தேவன் எப்படி 30 வயதா இருக்கும் பொழுது யோசேப்பை தேர்ந்தெடுத்தார்.
And David at 30.
தாவீது 30 வயதா இருக்கும்
பொழுது. Read in Ezekiel chapter 1, he was 30.
எசேக்கியேலிலே அவன் 30 வயதா இருந்தான் என்று 1 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Read Samuel, he started spiritual education when he was 5.
சாமுவேலை பாருங்கள், 5 வயதா இருக்கும் பொழுதே ஆவிக்குரிய படிப்பிலே சேர்ந்து விட்டார்.
You read Jeremiah, he was probably 15 or 16 when he started his spiritual education.
எரேமியா வாசித்து பாருங்கள், 15 16 வயதா இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய ஆவிக்குரிய பள்ளியிலே சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார்.
Jeremiah chapter 1.
இது எரேமியா 1 அதிகாரத்திலே வாசிக்கலாம்.
You read in Zechariah chapter 2. Zechariah was a young man, maybe 18 19 years old.
சகரியாவை பாருங்கள், அவர் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஒருவேளை 18 19 வயதா இருந்திருப்பார். வாலிபர்களாக இருக்கும் பொழுது இயேசு ஜனங்களை அழைத்தார்.
Timothy was about 18 years old perhaps when he started.
தீமத்தை ஆரம்பிக்கும் பொழுது 18 வயதாய் அவருக்கு இருந்திருக்கும்.
He became a co-worker of Paul at the age of 18.
18 வயதிலேயே பவுலுடைய உடன் ஊழியராய் மாறிவிட்டார்.
What I want to say is this.
ஏன் இவையெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போகிறேன்?
That for many of you you're getting older and older, you better hurry up and let God do something in you quickly.
உங்களில் அநேகருக்கு வயதாகி கொண்டே போகிறது, சீக்கிரமாய் தேவன் மூலமாய் ஒன்றை செய்வதற்கு ஆயத்தப்படுங்கள்.
And because you're just postponing so much of your life is being wasted.
ஒத்தி போட்டு கொண்டே போகிறபடியாலே உங்களுடைய வாழ்க்கை வீணாகி கொண்டே போகிறது.
It's very important that you take it seriously that you are hearing this message when you are a young man or a young girl.
வாலிப தம்பியா இருக்கும் பொழுது, வாலிப தங்கியா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட செய்தியை கேட்கப்படினாலே இதை சீரியஸா எடுத்துக்கொள்.
You must understand this law.
இந்த விதியை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும்.
The hard working farmer will get the share of the crops first.
பிரயாசப்பட்டு பங்கடைகிறவன், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைவான்.
That's a law God established from the time of Adam.
ஆதாமின் நாட்களிலிருந்து நியமித்த ஒரு நியமனமாகும்.
So even if all of you have accepted Christ now, who's going to progress the most spiritually among all of you sitting here?
நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உங்கள் மத்தியிலே யார் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற போவது?
And when some of us have grown too old to minister, who's going to take over the ministry in India?
ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு வயதாகி விட்டது என்று சொன்னால் இங்க இந்த தேசத்திலே ஊழியத்தை எடுத்து செய்வது யார்?
Shall I tell you?
நான் சொல்லட்டுமா யார் என்று?
The hard working people among you.
உங்களிலே யார் பிரயாசப்படுகிறானோ, கடினமாய் உழைக்கிறானோ அவன்தான்.
Those who work hard to study the scriptures.
தேவனுடைய வார்த்தைகளை கடினமாய் படிக்கிறவர்கள்.
Those who work hard to keep their conscience clean at all times by confessing their sins.
தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து எல்லா நேரங்களிலும் தங்களை மனசாட்சியை சுத்தமாய் காத்துக் கொள்கிறவர்கள்.
Those who work hard to seek God earnestly to be filled with the Holy Spirit all the time.
எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவனை கடினமாய் தேடுகிறவர்கள்.
Those who don't want to live at the same level as the other believers around them.
தங்களை சுற்றிலுமுள்ள மற்ற விசுவாசிகளுடைய அதே கீழான நிலையிலே வாழ மறுப்பவர்கள்.
When I was attending a small church in Kerala when I was 19 years old in the Navy.
நான் 19 வயதாக இருக்கும் பொழுது கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கேரளாவிலே ஒரு சபையில் நான் பங்கு பெற்றுக்
கொண்டிருந்தேன்.
அங்கே உள்ளதான கப்பற்படையினுடைய அந்த வேலை பேஸ்ல இருந்தேன்.
3-4 years I attended a church there.
3-4 ஆண்டுகளாக அங்கே உள்ள ஒரு சபையிலே நான் பங்கு பெற்றேன்.
I was just born again.
நான் அப்பொழுதுதான் மறுபடியும் பிறந்திருந்தேன்.
Just joined the kindergarten.
அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் LKG லே சேர்ந்திருந்தேன்.
And I did not find people around me who challenged me to be wholehearted and radical for God.
தேவனுக்கென்று முழுதியமுடையவனாய் இருக்கும்படியாக அல்லது தேவனுக்கென்று தீவிரமாய் இருக்கும்படியாக என்னை உற்சாகப்படுத்துவதற்கு என்னை சுற்றிலும் யாருமே இல்லை.
I found a lot of good believers who were happy to just go Sunday morning to the meeting and come back home.
ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்துக்கு போக வேண்டும், பிறகு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய விசுவாசிகளை மட்டும்
பார்த்தேன். They believed the truths about the Bible.
வேதத்தில் உள்ள சத்தியங்களை விசுவாசித்தார்கள்.
But they loved money.
ஆனாலும் பணத்தை நேசித்தார்கள்.
They did not overcome sin in their life.
தங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்ளவில்லை.
The husband and wife would fight at home.
கணவனும் மனைவி வீட்டிலே சண்டை போடுவார்கள்.
And I saw so many things like this.
இதுபோல பல காரியங்களை நான் பார்த்தேன்.
And there were many of them were proud and they were jealous of me.
அதிலே அநேகர் பெருமையுள்ளவர்களாக இருந்தார்கள், என்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள்.
I said, Lord,
ஆண்டவரே என்று சொன்னேன்.
Whom shall I follow?
ஆண்டவரே நான் யாரை பின்பற்றுவேன்?
The Lord said, look at me, follow me.
ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பார், என்னை பின்பற்று என்று சொன்னார்.
So when I was a young 21 year old Christian just baptized.
அப்பொழுது நான் ஞானஸ்நானம் பெற்ற 21 வயது கிறிஸ்தவனாக இருந்த பொழுது
I decided
நான் ஒன்றை தீர்மானித்தேன்.
I am going to look at Jesus.
நான் இயேசுவை பார்க்க போகிறேன்.
I see the perfect example there of a wholehearted radical young man who only wanted to please his father.
பிதாவை மட்டுமே பிரியப்படுத்தக்கூடிய முழு இதயமுடைய தீவிரமான ஒரு இளம் கிறிஸ்தவனை அவரிலே பார்த்தேன்.
And I want to say to all of you sitting here.
இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
Okay, many of you may have already committed many sins in your past life and messed up your life.
ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை குழப்பி இருந்திருக்கலாம்.
And because of that you're discouraged.
அதன் நிமித்தமாக இப்பொழுது நீ சோர்வடைந்திருக்கலாம்.
How can God use me? I'm such a young man, young woman. I've already messed up my life.
நான் இவ்வளவு இளவயதிலே என்னுடைய வாழ்க்கையிலே குழப்பிக் கொண்டேனே, தேவன் எப்படி என்னை பயன்படுத்த முடியும் என்று கேட்கலாம்.
Do you know what the blood of Jesus can do for you?
இயேசுவின் இரத்தம் உனக்கு என்ன செய்ய முடியும் தெரியுமா?
The power of the blood of Jesus to cleanse you so thoroughly that you can be just as if you had never sinned in your whole life.
இதுவரை முழு வாழ்க்கையிலே பாவம் செய்யாதது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை தூய்மையாக்க முடியும், கழுவ முடியும்.
Imagine becoming like that.
அதுபோல மாறுவது என்பதை கற்பனை செய்து பார்.
That you who messed up your life, the blood of Jesus cleanses you so thoroughly that it's as if you are pure from the day you were born.
நீ பிறக்கும்போது எவ்வளவு பரிசுத்தமுள்ளவனா இருந்தாயோ அதே போல வாழ்க்கையை குழப்பிக் கொண்டு எவ்வளவு பாவங்களில் வீழ்ச்சியடைந்த உன்னை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்தமாய் மாற்ற முடியும்.
Would you like to be like that?
அதுபோல நீ இருக்க விரும்புகிறாயா?
All you have to do is be honest about your sin before God.
நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னுடைய பாவத்தை குறித்து தேவனுக்கு முன்பாக நேர்மையாக ஒப்புக்கொள்.
Lord, I acknowledge my sin.
ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன்.
Sorry that I did all this.
இவையெல்லாம் செய்தபடியாலே நான் வருத்தப்படுகிறேன்.
Forgive me.
மன்னியும் ஆண்டவரே.
I really want to turn around.
உண்மையாலுமே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன்.
I'm not saying, Lord, that I'll never make a mistake again.
இனிமேலும் ஒரு காலம் ஒரு தவறும் செய்ய மாட்டேன் என்று சொல்ல செய்ய விரும்பவில்லை.
என்னுடைய
முழு வாழ்க்கை மக்கள் ஒப்புக் கொடுக்க
விரும்புகிறேன்.
ரத்தத்தை கொண்டு கடந்த கால வாழ்க்கை கழுவும்.
Absolutely pure.
என்னை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கும்.
Think that God can do that for you.
தேவன் உனக்கு இதை செய்வார் என்று எண்ணிப்பார்.
And you can start as if you have never sinned in your whole life.
உங்கள் முழு வாழ்க்கையில் இதுவரை பாவம் செய்யாதது போல உங்கள் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க முடியும்.
Not only your past sins are forgiven.
உங்கள் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல.
God clothes you with the righteousness of Christ.
தேவன் கிறிஸ்துவின் நீதியினாலே உன்னை தரிப்பிக்கிறார்.
Many of us know that when we ask Jesus to come into us, we can say Christ is in us.
நம்மளே அநேகர் இயேசுவை உள்ளத்திலே வாரும் என்று கேட்கும்போது அவர் நம்முடைய உள்ளத்துக்கு வருகிறார் என்று அறிந்திருக்கிறோம்.
And all over the world people speak about Christ is in me.
உலகம் முழுவதுமாக எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்று பேசுகிறார்கள்.
But very rarely do you hear a message which is also in the Bible that we are in Christ.
ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்கிற வேதத்தினுடைய செய்தியை மிகவும் அரிதாய்தான் நாம் கேள்விப்படுகிறோம்.
Paul's letter to the Ephesians.
எபேசியருக்கு பவுல் எழுதுகிற நிருபத்திலே வாசிக்கிறோம்.
Most of the time he's talking about being in Christ, in Christ, in Christ.
கிறிஸ்துக்குள்ள இருக்கிற, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற என்று அடிக்கடி அவர் பேசுகிறார்.
Sometimes you read Ephesians.
சில சமயத்திலே நீங்கள் எபேசியர் எடுத்து வாசித்து பாருங்க.
Count the number of times he says in Christ, in Christ, in Christ.
கிறிஸ்துக்குள், கிறிஸ்துக்குள், கிறிஸ்துக்குள் என்று வருகிறது எத்தனை முறை என்று எண்ணி பாருங்கள்.
In Colossians he says about Christ in us.
கொலோசியரிலே நமக்குள்ளாக கிறிஸ்து என்று அவர் சொல்கிறார்.
But in Ephesians he says we are in Christ.
ஆனால் எபேசியரிலே நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்.
We need to understand both.
நாம் இரண்டையுமே விளங்கிக் கொள்ள வேண்டும்.
And it's wonderful to know that we are in Christ.
நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது அற்புதமான காரியம்.
So here is an example.
ஆகவே இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
Here is me. Black because of a bad nature that I have.
எனக்கு இருக்கக்கூடிய கெட்ட சுபாவத்தினாலே நான் கருப்பாக இருக்கிறேன்.
But when I am placed in Christ,
naan kristuvukkulaga vaikkapadum bodhu
I am hidden in Christ,
naan kristuvukkulaga marindirukiren,
and God sees only Christ.
Devan paarkkum bodhu kristuvai mattume paarkkirar.
Righteousness of Christ, he doesn't see me.
Kristuvudaiya neethinaale moodapattirukkum bodhu avar ennai paarpadillai.
Can you see that little book now?
Neengal ippozhudhu indha siriya puthagathai paarkka mudigiradha?
No.
Illai.
That's what happens when you are in Christ.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது இதுதான் நடைபெறுகிறது.
Stand before God.
தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது
he sees Christ.
அவர் கிறிஸ்துவை பார்க்கிறார்.
Not you.
உங்களை பார்ப்பதில்லை.
That's why he listens to your prayer.
ஆகவே தான் உங்கள் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார்.
That is the meaning of praying in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்பதனுடைய பொருள் இதுதான்.
When I pray,
நான் ஜெபிக்கும் பொழுது
I don't use the name of Jesus.
நான் இயேசுவின் பெயரை பயன்படுத்தாவிட்டால்
I'm saying Father, here I am.
இதாவே இதோ நான் இங்கே வந்திருக்கிறேன்.
Please answer me.
எனக்கு பதில் தர மாட்டவரே.
God says no.
ஆண்டவரே என்ன சொல்கிறார்?
Too much sin in you.
உள்ளே எவ்வளவு பாவம் இருக்கிறது.
But Lord, my sins are all forgiven.
ஆண்டவரே என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே.
Yeah, it's all forgiven, but there's so much sin in your nature.
ஆமுடைய ஸ்வபாவத்திலே இவ்வளவு பாவம் காணப்படுகிறது என்று சொல்கிறார்.
What can I say about that?
அதை குறித்து நான் என்ன சொல்ல முடியும்?
But if I come in the name of Jesus.
நான் இயேசுவின் நாமத்தினாலே வரும் பொழுது
I say in the name of Jesus, Father, please answer this prayer.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று நான் கேட்கிறேன்.
Okay.
சரி என்று சொல்கிறார்.
Because he doesn't see your sinful nature then.
ஏனென்றால் அப்பொழுது என்னுடைய பாவத்தின் சுபாவத்தை ஆண்டவர் பார்ப்பதில்லை.
Isn't it wonderful?
அற்புதமாக இல்லையா இது?
That we can be put in Christ.
நாம் கிறிஸ்துக்குள்ளாக வைக்கப்பட முடியும்.
Sees me in Christ.
தேவன் என்னை கிறிஸ்துக்குள்ளாக பார்க்கிறார்.
You can start your life now. இப்பொழுது
என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும்.
Lord, ஆண்டவரே 100% in every class.
ஆண்டவர் ஒவ்வொரு வகுப்பிலேயும் 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும்.
100% in every temptation.
ஆண்டவர் ஒவ்வொரு சோதனையிலும் 100க்கு 100 வாங்க வேண்டும்.
Now you know when you do mathematics.
நீங்கள் கணக்கு பாடம் போடும்பொழுது,
if you are doing addition,
கூட்டல் கூட்டுகிறீர்கள்,
in the beginning we all get our sums wrong.
ஆரம்பத்திலே நாம் கூட்டும் பொழுது எல்லாம் தவறாக வருகிறது.
You total something is wrong.
கூட்டி பார்க்கும் பொழுது கூடுதல் தொகை தவறாக வருகிறது.
After some time you have learnt addition.
ஆனால் சில நாட்கள் கழித்து கூட்டலை கற்றுக்கொள்கிறீர்கள்.
Now if I give you an addition sum, you'll all get 100%.
இப்பொழுது நான் ஒரு கூட்டலை கொடுத்தால் உங்கள் எல்லாருக்கும் 100% மார்க் வாங்குவீர்கள்.
Because you know it.
ஏனென்றால் உங்களுக்கு அது தெரிந்துவிட்டது.
In the same way, then we go to subtraction.
அதே போல கழித்தல்.
In the beginning, when we are small, we make all mistakes in subtraction.
சிறுவயதா இருக்கும் பொழுது நாம் கழித்தலில் எவ்வளவோ தவறு செய்கிறோம்.
But if I give you subtraction sum, now you'll get 100%.
ஆனால் இப்பொழுது நான் கழிப்பதற்கு ஒரு கணக்கை கொடுத்தால் நீங்கள் 100% மார்க் வாங்குவீர்கள்.
Then we go to multiplication.
அதற்கு பிறகு பெருக்கல்.
And multiplication with big numbers.
பெரிய பெரிய எண்களை பெருக்குவது எப்படி?
Then we make many mistakes.
அதில் பல தவறுகளை செய்கிறோம்.
But now,
இப்பொழுது
you can get it right.
நீங்கள் சரியாக போட முடியும்.
Then we go to division.
பிறகு வகுத்தல்.
And division with big numbers.
பெரிய பெரிய எண்களை வகுப்பது.
In the beginning we get it wrong.
ஆரம்பத்திலே போடும்போதெல்லாம் தவறாகவே வருகிறது.
Finally we learn how to get it right.
ஆனால் கடைசியாக நாம் போடும்போது தான் நன்றாக போட பழகுறோம்.
Then we go to geometry.
அதற்கு பிறகு வரையியல்.
Trigonometry.
அதற்கு பிறகு முக்கோணம்.
Calculus and so many subjects.
இது போல எத்தனையோ பாடங்கள்.
In the beginning we get it all wrong.
ஆரம்பத்திலே போடும்போது தவறாகவே வருகிறது.
So don't be discouraged because you fall in sin.
ஆகவே பாவத்திலே விழுவதினாலே சோர்வடைந்து போக வேண்டாம்.
That's like saying I got some mathematics problem wrong because I'm learning it now.
நான் இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே சில கணக்குகளை போடும்பொழுது தவறான விடை வருகிறது என்று சொல்வது போல.
You know how many times a child falls before it learns to walk?
ஒரு குழந்தை நடப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எத்தனை முறை விழுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
You're like that.
அதுபோல நீங்கள் இருக்கிறீர்கள்.
Don't get discouraged.
ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம்.
Okay, I'm going to get 100%.
நான் 100% வாங்க போகிறேன்.
I'm going to get 100% in the subject called overcoming anger.
கோபத்தை மேற்கொள்வது என்கிற அந்த பாடத்திலே 100% மார்க் வாங்க போகிறேன்.
If you work hard,
கடினமாய் பிரயாசப்பட்டால்,
sweat of your brow, the hard working farmer will get his crop.
நெற்றின் வேர்வை நிலத்தில் சொட்ட கடினமாய் உழைக்கிற விவசாயி தன்னுடைய பலனை பெறுவான்.
But if you're lazy,
சோம்பேறியான் இருந்தால்,
oh God, I'll never get victory over this.
ஐயோ எனக்கெல்லாம் ஜெயம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது என்று சொன்னால்,
then you'll never get a crop.
ஒரு காலம் உனக்கு அது கிடைக்காது, பலன் கிடைக்காது.
Hard working farmer.
ஆனால் பிரயாசப்படுகிற நீ ஒரு விவசாயியா இருந்தால்,
you can get a harvest.
உனக்கு அறுவடை கிடைக்கும்.
So I want to say to you,
நான் உனக்கு சொல்கிறேன்,
every subject you can get 100%.
ஒவ்வொரு பாடத்திலேயும் நீ 100% மார்க் வாங்க முடியும்.
That's written in Romans 6:14.
அது ரோமர் 6:14 இல் எழுதப்பட்டிருக்கிறது.
Romans 6:14.
ரோமருக்கு நிருபம்.
It says every you can get 100% victory over every sin.
எல்லா பாவத்தின் மேலும் 100% வெற்றி பெற முடியும் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
Says there.
இங்க சொல்லப்பட்டிருக்கிறது.
No sin can have dominion over you.
எந்த பாவமும் உன்னை ஆள முடியாது.
No sin can have dominion over you.
எந்த பாவமும் உன்னை ஆள முடியாது.
So if we follow Jesus,
ஆகவே நாம் இயேசுவை பின்பற்றினால்,
little by little as we go we can overcome.
கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இயேசுவை பின்பற்றும் பொழுது நாம் மேற்கொள்ள முடியும்.
Because the same Holy Spirit that filled Jesus Christ comes to fill us.
இயேசு கிறிஸ்துவை நிரப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் நிரப்புவதற்கு வருகிறார்.
So I want to encourage you brothers and sisters.
ஆகவே சகோதர சகோதரிகளே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
Be thankful that you understood these truths when you are young.
நீங்கள் இளம் பிராயத்திலேயே இந்த சத்தியங்களை விளங்கிக் கொண்டபடினாலே நன்றி உள்ளவர்களாய் இருங்கள்.
God is a rewarder of those who diligently seek him.
தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலனளிக்கிறவராய் இருக்கிறார்.
See Hebrews 11 and verse 6.
எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
When you come to God,
தேவனிடத்தில் வரும்பொழுது,
you must believe that he exists.
அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும்.
That means you must believe that he can hear your prayer.
அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை அவர் கேட்கிறார் என்று நம்ப வேண்டும்.
He is not a dead God.
அவர் மரித்த தேவன் அல்ல.
And secondly, you must believe.
இரண்டாவதாக எதை விசுவாசிக்க வேண்டும்?
That he rewards those who diligently seek him.
தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க
வேண்டும். If you don't diligently seek him, he won't reward you.
உண்மையாய் தேடாவிட்டால் அவர் பலனளிக்க மாட்டார்.
You'll just get some physical blessings.
வெறும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும்.
For physical blessings you don't even have to pray.
சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு நீ ஜெபிக்க கூட தேவையில்லை.
God makes the sun to rise on evil people also.
பொல்லாத மனிதர்கள் மேலேயும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று தேவன் சொல்கிறார்.
Sends the rain on unrighteous farmers also.
அவிசுவாசியான அநீதியுள்ள விவசாயியுடைய நிலத்திலே கூட மழையை பொழிய வைக்கிறார்.
Material things God gives to everybody.
பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
Look at all the unbelievers in the world who are rich and healthy and
இந்த உலகத்திலே ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யமாகவும் இருக்கக்கூடிய அவிசுவாசிகளை பாருங்கள்.
Live in good houses, their children are healthy.
நல்ல வீடுகளிலே வசிக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
All material blessings.
இவைகளெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதங்கள்.
Everybody gets it.
எல்லாருக்குமே அது கிடைக்கிறது. அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும்.
But to become like Christ,
ஆனால் கிறிஸ்துவைப் போல மாறுவது என்பது,
that is spiritual blessing.
இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
That's reserved only for those who diligently seek God.
அதை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு மட்டும் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
One more verse.
இன்னொரு வசனம்.
Jeremiah chapter 29.
எரேமியா 29 அதிகாரம்.
Jeremiah 29. The Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
You will seek me and find me when you search for me with all your heart.
உன்னை முழு இதயத்தோடும் நீ என்னை தேடுவாயானால் என்னை கண்டுபிடிப்பாய்.
Again, the same principle. By the sweat of your brow, you will earn your bread.
Again, மீண்டுமாய் அதே நியதிதான், உன்னுடைய முகத்தில் உள்ள வேர்வின் மூலமாக உன்னுடைய ஆகாரத்தை புசிப்பாய்.
The hard-working farmer gets the first share of the crop.
கடினமாய் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பங்கடைவான்.
You will find me, God says, when you search for me with all your heart.
உன் முழு இதயத்தோடு கூட என்னை தேடுவாயானால் நீ என்னை கண்டுபிடிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You say, God, you are the most important thing in my life.
ஆண்டவரே, நீர்தானுடைய வாழ்க்கையிலே முக்கியமானவர் என்று நீங்கள் சொல்வீர்களானால்,
You will find him.
நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள்.
Sadhu Sundar Singh was 15 years old when he had a vision of Jesus Christ in Punjab.
Punjabile Sadhu Sundar Singh aandavaraga Yesu Kristuvin darshanathai perumbodhu avarku 15 vayada irundathu.
That was more than 100 years ago.
100 aandugalukku munbaga nadantha oru sambhavam.
Somewhere around 1900.
1900 aandugalile nadantha sambhavam.
He was a young Sikh who had torn the Bible, didn't believe in Christ.
கிறிஸ்துவை விசுவாசியாத, வேதத்தை கிழித்தெறிந்த ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர்.
But he was seeking God at the age of 15.
ஆனால் 15 வயதிலேயே தேவனை அவர் உண்மையாய் தேடினார்.
And he began to pray and pray and pray.
மீண்டும் மீண்டும் அவர் ஜெபித்தார்.
One day he got up very early in the morning.
ஒரு நாளில் அதிகாலையிலே அவர் எழுந்தார்.
And he said, God,
ஆண்டவரே,
I want to know who you are.
நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
I can't live without you.
நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது.
Imagine a 14, 15 year old boy saying to God, I can't live without you.
ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று 14-15 வயது நிரம்பிய ஒரு பையன் சொல்லுகிறதை எண்ணி பாருங்கள்.
If you don't reveal yourself before 5 o'clock this morning, I'm going to put my head on the train and kill myself.
இந்த நாள் அதிகாலை 5 மணிக்கு முன்பதாக நீர் உம்மை வெளிப்படுத்தாவிட்டால் நான் இந்த தண்டவாளத்திலே போய் தலையை கொடுத்து மரித்து விடுவேன் என்று
சொன்னார்.
ஏனென்றால் அந்த ஊருக்குள்ளாக 5 மணிக்கு தான் ட்ரெயின் வருகிறது.
And he saw a vision of Jesus.
இயேசுவின் தரிசனத்தை அவர் பார்த்தார்.
He said he thought he would see some other deity.
வேறு ஏதோ ஒரு தேவதையை பார்ப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
He never expected to see Jesus.
ஒரு காலம் இயேசுவை பார்ப்பேன் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை.
Immediately he was converted.
உடனடியாக மனம் திரும்பினார்.
You say, why doesn't God give me a vision like that?
அதுபோல ஏன் எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்க கூடாது என்று கேட்கிறீர்களா?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
The hard working farmer has to get the first share of the crop.
பிரயாசப்பட்டு கடினமாய் பிரயாசப்பட்டு பயிரிடுகிற விவசாயி முந்தி பங்கடைய வேண்டும்.
The one who seeks God with all his heart finds him.
தன்னுடைய முழு இதயத்தோடு கூட தேவனை தேடுகிறவன் அவனை தேவனை கண்டடைவான்.
I tell you, compared to Sadhu Sundar Singh,
சாது சுந்தர் சிங் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்லுகிறேன்,
I feel I am such a half-hearted person.
நான் அவ்வளவு பாதி இருதயமுடைய மனிதனாக உணர்கிறேன்.
Most of us are so half-hearted.
நம்மில் அநேகர் பாதி இருதயமுடையவர்களாக தான் இருக்கிறோம்.
We can live comfortably in this world without God.
தேவன் இல்லாமலேயே நாம் சொகுசாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட முடியும்.
சாது சுந்தர் சிங் said, I cannot live in the world without you.
சாது சுந்தர் சிங் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது.
Don't you think God should reward him much more than us?
நம்மை காட்டிலும் அவருக்கு அதிகமாக தேவன் பலன் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணவில்லையா? கண்டிப்பாக.
We've got other interests like money and other things in the world.
நமக்கு தேடுவதெல்லாம் இந்த உலகத்திலே பணம், பதவி,
or a ministry,
அல்லது ஊழியம்,
or a church,
அல்லது சபை.
God says, you be satisfied with that.
ஆகவே நீங்கள் அதை உங்களுக்கு கிடைக்கும் அதிலே திருப்திப்பட்டு விடுங்கள்.
சாது சுந்தர் சிங் was not seeking money or a ministry or a church. He wanted God.
சாது சுந்தர் சிங் பணத்தையோ ஊழியத்தையோ தேடவில்லை, ஆனால் அவர் தேவனை தேடினார்.
And he got God.
தேவனை பெற்றுக் கொண்டார்.
I want to say to you,
உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
that India needs many, many young people like that.
அதுபோல இந்தியாவுக்கு எத்தனையோ இளம் மக்கள்
தேவைப்படுகிறார்கள்.
நான் வாலிபனா இருந்தபொழுது அவருடைய சாட்சியை படித்தேன்.
And I say, Lord,
ஆண்டவரே,
I really want to be wholehearted and living for you.
உமக்காக வாழக்கூடிய முழுதியமுடைய ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னேன்.
I'm not called to be a sadhu.
நான் ஒரு சாதுவாக இருக்க முடிய அழைக்கப்படவில்லை.
That's not my calling.
அது என்னுடைய அழைப்பு அல்ல.
I want to fulfill whatever ministry you have for me.
ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறீர்களோ அதை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன்.
I said that when I was 21.
நான் 21 வயதாக இருக்கும்போது நான் சொன்னதற்காக சந்தோஷப்படுகிறேன்.
I want to say to all of you in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்.
Right now.
இப்பொழுதே இந்த வயதிலே,
say, God, I want you more than anything else in this world.
தேவனே, மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் நீர் எனக்கு தேவை என்று சொல்லுவீர்களா?
Say what it says in Psalm 73 verse 25.
சங்கீதம் 73:25 இலே சொல்லப்பட்டதை நீங்களும் சொல்லுவீர்களா?
Psalm 73 verse,
சங்கீதம் 73:25.
That's a verse I wrote in the front of my Bible when I was converted.
நான் மனம் திரும்பின பொழுது என்னுடைய வேதத்தின் முதல் பக்கத்திலே இதை தான் நான் எழுதினேன்.
Lord,
ஆண்டவரே,
whom have I in heaven but you?
பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு?
And there is nothing on earth I desire beside you.
பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை.
I used to say that to God regularly.
நான்
as a young man.
வாலிபனாக இருந்தபொழுது அடிக்கடி இதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன்.
God, I desire nothing on earth but you.
பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை.
I desire no one but you.
ஆண்டவரே வேற யாரும் இல்லை, நீரே எனக்கு போதும்.
You say that sincerely to God.
இன்றைக்கு நீ தேவனிடத்தில் உண்மையாக இதை சொல்லுவாயா?
Every day.
ஒவ்வொரு நாளும் சொல்லுவாயா?
I tell you your life will change completely in the next 6 months.
அடுத்த 6 மாதங்கள் போதும், உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும்.
Your life will be so different, your parents will be surprised.
உன்னுடைய பெற்றோர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையானது வித்தியாசமாய் மாறிவிடும்.
The elders in your church will be surprised.
உன்னுடைய சபையில் உள்ள மூப்பர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்.
If you sincerely say that to God every day from today onward.
இன்றிலிருந்து உண்மையாய் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே சொல்லுவாயானால்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
எல்லாரும் தலைகளை வணங்கி ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Apply these truths to our lives, we pray.
ஆண்டவரே இந்த சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம்.
Honor you in everything we do.
நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை கனமண்ண உதவி செய்.
That all these young people will be wholehearted.
ஆண்டவரே இந்த எல்லா வாலிபர்களும் முழு இதயமுள்ளவர்களாய் மாறுவார்களாக.
We pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.